சிஐடி சந்துரு, எழுதியவர் தேவன். பாகம் ஒன்று, அத்தியாயம் பதினொன்று, எஜமான் உத்தரவுப்படி, பகுதி ஒன்று. கீழே இருந்தபடி மாடி அறையை நோக்கிய தாமோதரன் சில நிமிஷங்கள் வரை ஸ்தம்பித்து போய் நின்றான். அந்த நிமிஷங்களில் அவன் மூளையும் வேலை செய்ய மறுத்தது. அவன் செய்ய வேண்டியது என்ன என்று தெரியாமல் ஏற்பட்ட தவிப்பினால் திணறினான். உயரே மாடி அறையில் இருவர் சண்டை போட்டுக்கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு சமயம் ஜன்னல் அருகே வரும்போது ஒருவரையொருவர் தாக்கிக் கொள்ளும் வேகத்திலிருந்து இருவரில் ஒருவர் தீர்ந்தாலொழிய சண்டை நிற்காது என்று அவனுக்கு நிச்சயமாக தோன்றியது. இத்தனை அமர்க்களமும் பங்களாவில் இதரருக்கு தெரியாமல் இருக்குமா என்று அவன் வியந்தான். ஏதோ ஒரு தீர்மானம் அவனுக்கு விரைவில் வந்துவிட்டது. அவன் இருந்த சிறிய அறையிலிருந்து வெளிப்பட்டு பின்புறத்திலிருந்த சிறு கொட்டகையை அணுகினான். அதன் சாய்ந்த கூரைக்கு சிமெண்ட் ஷீட்டுகள் போட்டிருந்தார்கள். ஒரு கணம் மறுபடி யோசனை. பிறகு தாமோதரன் அந்த கூரை மீது தாவிவிட்டான். அதிலிருந்து மொட்டை மாடிக்கு ஏறுவது லகுவான விஷயமே. இன்னும் ஒரு மாடி ஏறினால்தான் சண்டை நடக்கும் தளத்தை அடைய முடியும். அதற்கு வழியை ஆராய்ந்தான். வீட்டினுள் நுழைய முடியாதபடி கதவுகள் எல்லாம் தாளிடப்பட்டிருந்தன. மொட்டை மாடியிலிருந்து வெளியே எட்டி பார்த்தபோது சுவர் ஓரமாக இரண்டரை அடி அகலத்தில் ஓடிய சன்ஷேட் தென்பட்டது. நடப்பதற்கு வசதியுடன் இருந்தது. அதன் மீது குதித்து சிறிது தூரம் சென்றால் தலைக்கு மேல் மற்றொரு சன்ஷேட் அதேபோல் வீட்டை சுற்றி ஓடியது. வீட்டிற்கு அலங்காரமாக கட்டப்பட்டது. ஏறி குதிப்பதற்கும் உபகாரமாக இருந்தது. ஒரு தண்ணீர் குழாயை பற்றி கொண்டு அதன் மேலேயும் ஏறி ஓடினான். அதை பாதி சுற்றி வருவதற்குள்ளாக குறிப்பிட்ட ஜன்னல் வந்துவிட்டது. உள்ளே எட்டி பார்த்தான். பார்த்து கொண்டே இருந்தான். இருவர் கீழே விழுந்து கட்டி புரண்டு கொண்டிருந்தார்கள். சம உயரம், சம கணம், இருவர் முகத்திலும் கூட ஒரே சாயல். சிருஷ்டியில் எத்தனை எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் இருவருடைய முகம் ஒன்றை போல் ஒன்று இருப்பதில்லை என்று நிச்சயத்துடன் சொல்லிவிடலாம். சில சமயங்களில் சிறிது சாயல் இருப்பதுண்டு. ஆனால் அப்படியே இருந்தது என்பது கிடையாது. இந்த சட்டத்திற்கு ஒரே ஒரு விதிவிலக்கு இருக்க வேண்டும் என்று தாமோதரன் அப்போது எண்ணிக்கொண்டான். சண்டை போட்டு கொண்டிருந்தவர்கள் இருவரும் ஒரே மாதிரி இருந்தார்கள். அதே உடற்கட்டு, அதே அங்கங்கள், அதே முகபாவம், அதே மூக்கு மொழியெல்லாம். இந்த ஆச்சரியம் அவனை இரண்டாம் முறையாக ஸ்தம்பிக்க செய்தது. அடித்துக் கொள்வதில் கூட அல்லவா ஒற்றுமை இருந்தது. கண்ணாடிக்குள் தோன்றும் பிரதிபிம்பமும் அதன் அசலும் குஸ்தி போட்டுக் கொள்வது போல தோன்றியது அவனுக்கு. ஆனால் மிக மிக சிறிய வித்தியாசமும் அவ்வப்போது அவன் மனதில் பட்டது. அது விவரிக்க முடியாதது. ஆனால் ஊன்றி கவனிப்பவர்கள் கண்களுக்கு தப்பாது. கணேசனிடமில்லாத ஒரு முரட்டுத்தனம், வேகம், ஆத்திரம், அசூயை, பொறாமை எல்லாம் அவன் எதிரியிடம் காணப்பட்டன. ஏதோ ஒரு திரைப்பட காட்சியில் நடைபெறுவது போல இருவரும் சில சமயங்களில் தாக்கிக் கொண்டார்கள். சில சமயம் ஒருவர் பிடியில் ஒருவர் அகப்பட்டு கொள்ளாமல் ஒதுங்கினார்கள். இந்த விளையாட்டு சிறிது நேரம் நடைபெற்றது. திடீரென்று இந்த பாய்ச்சி காட்டல் முற்று பெற்றுவிட்டது. கணேசன் வலது முஷ்டி ஆகாயத்தில் பறந்து இரும்பு கூண்டின் கணத்துடன் மற்றவன் பின்மண்டையை முட்டியது. அவன் திணறி தலை சுழல நின்றான். அந்த அதிர்ச்சியிலிருந்து அவன் சமாளித்துக் கொள்ளும் முன் மழமளவென்று ஐந்தாறு குத்துக்கள் தொடர்ந்து விழுந்துவிட்டன. கடைசியாக முகவாய்க்கட்டையை கடப்பாறை கொண்டு இடிப்பது போன்று விழுந்தாடி அவனை முழங்கால்களுக்கு கீழ் கால்கள் வெட்டப்பட்டவன் போல் கீழே சாய்த்தது. இனி ஒரு கணம் தாமதித்தாலும் அபாயம் என்பது தாமோதரனுக்கு விளங்கிவிட்டது. அப்போதே அவன் அந்த ஜன்னல் வழியே உள்ளே குதித்தான். மூன்றாவது ஆசாமி ஒருவன் உள்ளே பிரவேசித்ததை கணேசன் சில வினாடிகளுக்கு பின்னரேதான் கவனித்தான். அதை உணர்ந்து கொண்டதும் உண்மையிலேயே அவன் முகம் வெளிறி அடித்து போயிற்று. இந்த சண்டையில் வெற்றி பெற்றதுடன் கவலை தீர்ந்தது என்றிருந்த அவன் மறுபடி புதிதாக ஒரு சண்டையில் ஈடுபட்டு சமாளிக்க வேண்டும் என்பது மனசோர்வை உண்டாக்கியிருக்க வேண்டும். தாமோதரன் வயதானவன்தான். உடல் தளர்ச்சியின் குறிகள் தென்பட்டன. எனினும் களைத்திருந்த கணேசன் அவனுக்கு ஈடு கொடுப்பது சிரமம் என்றே எண்ணினான். தாமோதரன் நெருங்கிக் கொண்டிருந்தான். கணேசன் தன் தலையை குலுக்கிவிட்டு கொண்டு எதிர் நோக்கியிருக்கும் ஆபத்தை சமாளிக்க மூளையை தயாராக்கிக் கொண்டான். தாமோதரன் ஒரு நொடியில் பக்கத்தில் வந்து கணேசன் எதிர்பாராத ஒரு வேலை செய்தான். தன் முழங்காலை தூக்கி கணேசனின் அடிவயிற்றில் ஒரு முட்டு முட்டினான். அதனால் பின்புறம் மடிந்துவிட்ட கணேசன் முகவாய்க்கட்டையில் சதக் என்ற சப்தத்துடன் ஒரு குத்து விழுந்தது. இரு தாக்குதல்களை ஏக காலத்தில் சமாளிக்க மாட்டாமல் நிலை தடுமாறினான் கணேசன். தலை கழுத்தில் ஒட்டாமல் ஆடியது. அவன் கரங்கள் துடித்தன. கால்களால் தத்தி தத்தி கீழே விழுந்து விடாமல் நிற்க முயன்று பார்த்தான். தாமோதரன் அதை கண்டு வெற்றி புன்னகை செய்தான். ஆனால் 3 வினாடிகளே அந்த புன்னகைக்கு ஆயுட்காலம். கணேசன் ஏமாற்றிவிட்டான் என்பதை அவன் விழாவில் விழுந்த உதை நிரூபணம் செய்தது. அதன் வேகத்தில் ஒரு அரை பிரதட்சிணம் சுற்றிய போது மறுபடி ஒரு உதை இடுப்பின் கீழ்த்தாக்கி அவனை 4 அடி கப்பால் குப்புற விழ செய்தது. ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு அவன் எழுந்திருக்க மாட்டாமல் தனது வலது காலை முதுகில் வைத்து கொண்டு கணேசன் நின்றான். இந்த இடைக்காலத்தில்தான் அறைக்கு வெளியே வீட்டு ஜனங்கள் கூடிவிட்டார்கள். கதவை திற, உடனே திற, இல்லையோ உடைத்து கொண்டு வருவோம் என்று அதட்டினார் மதுரநாயகம். அதைத் தொடர்ந்து தடதடவென்று கதவு இடிக்கப்பட்டது. காலை எடுத்துவிட்டு கதவை திறப்பதா அல்லது இருந்தபடியே குரல் கொடுப்பதா என்று கணேசன் யோசனை செய்தான். மிகவும் அபாயகரமான நிலையிலிருந்து அவன் இப்போதுதான் விடுபட்டிருக்கிறான். 2 ஆட்களை ஒருவர் பின் ஒருவராக வீழ்த்தியிருக்கிறான். பெரிய காரியம் என்பதில் சந்தேகமில்லை. அவன் தலைக்கு மேல் ஏதோ சுழன்று நிழல் போல் ஆடியது. அப்போதுதான் அவனுக்கும் தன் முதல் எதிரியை சிறிது நேரம் கவனியாமல் விட்டுவிட்டோம் என்ற ஞாபகம் வந்தது. இனிமேல் ஞாபகம் வந்து என்ன பயன்? தாமோதரனுடன் சண்டை நடக்கும்போதே அவன் விழித்து கொண்டு விட்டான். சாமர்த்தியமாக தன் தலையை நிமிர்த்தாமலேயே அறையை சுற்றி கண்ணோட்டம் விட்டான். தாமோதரனும் கணேசனும் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டிருந்ததை கூட அவன் கவனிக்கவில்லை. யார் ஜெயித்தாலும் அவன் தயாராக இருந்து விடுவதென முடிவு செய்து கொண்டான். 4 அடி கப்பால் ஒரு நூக்க மர நாற்காலி இருந்தது. சிறிதுதான் எனினும் அழுத்தமான கால்கள், உட்காரும் பலகையும் கனமாக இருந்தது. அதையே தற்காலிக ஆயுதமாக உபயோகித்தால் என்ன? ஒரே கணம்தான் இந்த யோசனை. இதற்குள் தாமோதரன் கீழே கிடந்தான். ஏதோ ஒரு சமஸ்தான மன்னன் தான் வேட்டையாடிய புலியின் மீது காலை வைத்து கொண்டு தினசரி பத்திரிகையில் வெளியாக வேண்டிய புகைப்படத்துக்கு காத்து நிற்பது போல் கணேசன் போஸ் கொடுத்து நின்றான். அவன் முதுகுப்புறமே கிடந்தானாகையால் எதிரியின் சேஷ்டைகளை அறிந்து கொள்ளவில்லை. சிறிதும் சந்தடியின்றி அவன் எழுந்து நாற்காலியின் ஒரு காலை பிடித்து தலைக்கு மேலே தூக்கி வேகமாக சுழற்றினான். கணேசன் தன் ஆபத்தை உணர்ந்து சடார் என்று திரும்பினான். மண்டையை நோக்கி துரிதமாக இறங்கிக் கொண்டிருந்த மர நாற்காலியிலிருந்து நகர்ந்து ஓடி தப்ப அவகாசம் போதாது. எனவே 2 கைகளை மட்டும் பாதுகாப்புக்காக தலைக்கு மேலே தூக்கினான். கைகளிலும் விழுந்து மண்டையிலும் அடி விழுந்தது. கைகள் தடுத்திராவிட்டால் ஒரு கால் மண்டை உடைந்தே போயிருக்கலாம். இப்போது அவனை மூர்ச்சையடையவே செய்தது. தாமோதரன் மேலிருந்த கால் பலமிழக்க கணேசன் சாய்ந்தான். மின்னல் வேகத்தில் விடுபட்ட தாமோதரன் இப்போது எழுந்தான். மற்றவனை கைப்பற்றி, இனிமேல் இங்கே நிற்கக்கூடாது, ஓடி வா என்று ஜாடை காட்டி அவசர அவசரமாக ஜன்னல் வழியே இறங்கினான். தோட்டத்தை அடையும் முன் படார் என்ற பலத்த சப்தம் அறைக்கதவு உடைக்கப்பட்டுவிட்டது என்பதை அறிவித்தது. இருவரும் 5 நிமிஷங்களுக்கு அப்பால் திட்டி வாசல் வழியாக பங்களாவில் நின்றும் வெளிப்பட்டு தெருவில் நடந்தார்கள். யார் கண்ணிலும் தென்படாமல் சீக்கிரம் அங்கிருந்து தப்ப வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் இருவரும் விரைந்தார்கள். அறைக்கதவை உடைத்த பின்னர் வீட்டு ஜனங்கள் கணேசனை சூழ்ந்து கொண்டு சிகிச்சை செய்கிற நேரத்தில் தாமோதரன் நுங்கம்பாக்கத்தில் இருந்துவிட்டால் நலம் என்று ஆசைப்பட்டான். அவனுக்கு இப்போது மனைவியையும் மைத்துனனையும் பற்றிய கவலை வந்துவிட்டது. சங்கரன் சிறுபிள்ளை, ஆபத்துக்களை லட்சியம் செய்யாமல் கிளம்பிவிடும் சுபாவம் அவனுடையது. கிழக்கே வெளுத்து கொண்டிருந்தது. அதிகாலைக்கு உரித்தான சிலுசிலுவென்ற காற்று அடித்தது. இருவரும் பெருநடை போட்டு சென்று கொண்டிருந்தார்கள். பின்னால் ஒரு டாக்ஸி மெல்ல வந்து கொண்டிருந்தது. வாடை காற்று முகத்தில் அடிக்காமல் டிரைவர் ஒரு கம்பளி மஃப்ளரை முகமெல்லாம் மூடிக்கொண்டிருந்தான். அவன் பக்கத்தில் முக்காடிட்ட ஒரு கனத்த ஆள் அமர்ந்திருந்தான். இவர்களை கண்டதும் டாக்ஸிக்காரன் மெல்ல ஊர்ந்தான். வண்டி நுங்கம்பாக்கம் வருமா என்று வினவினான் தாமோதரன். வண்டி உடனே நின்றது. பேஷாக ஏறிக்கொள்ளுங்கள், அருகில் இருந்த ஆள் சொல்லி உட்கார்ந்தபடியே பின்கதவையும் திறந்துவிட்டான். இருவரும் பேசாமலே ஏறிக்கொண்டார்கள். வண்டி பறந்தது. 1 மைல் தூரம் சென்ற பிறகு சரியான பாதையில் செல்லவில்லை என்பதை தாமோதரன் கவனித்தான். டிரைவர், ஊருக்கு புதிதானி, நுங்கம்பாக்கம் என்று சொன்னேன், வில்லிவாக்கமில்லை என்று கூவினான். டிரைவர் மௌனமாக வண்டியின் வேகத்தை குறைக்காமல் ஓட்டினான். பக்கத்திலிருந்தாள் சிறு நகையாக நகைத்தான். நாங்க ஊருக்கும் புதுசில்லை, நீங்களும் நமக்கு புதுசில்லை, எஜமான் உத்தரவுப்படி செய்கிறோம் என்றான் கேலியாக. யார் எஜமான் என்று கேட்டான் மற்றவன். நம்ம மூணு பேரு எஜமானும் தான். உங்களை எங்கே இருந்தாலும் கூட்டி வரும்படி அவர் உத்தரவு. எங்கேடா காண்கிறது இந்த கால வேளையில என்று நான் கலங்கி கொண்டு வரேன். குறுக்கே வந்து நிற்கிறீங்க காட்டேரி மாதிரி. என்ன யோசிக்கிறீங்க அண்ணே? என்னை இன்னும் தெரியலையா? நான் தான் தம்பி என்று தனது முக்காட்டை விளக்கி காட்டினான். தம்பியின் முகத்தை பார்த்ததும் அவன் கொடூரமான கண்களையும் கேலி சிரிப்பையும் கண்டும் தாமோதரன் நடுங்கினான். குதிக்கலாம் ஓடலாம் என்று மட்டும் ஆசைப்பட்டு வைக்காதீங்க. ஆமாம், கதவை பூட்டியிருக்கோம். வண்டி வேகம் இப்போ 65 மைல் என்றான் தம்பி எச்சரிக்கையாக.